ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 40-53 வரை. கூட்டத்தில் சிலர் இவ்வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசெயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களாம். பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கோதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தையோடு இந்த திருப்பலி என்கிற அபிஷேகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் வீடுகளுக்குள்ளே நீங்கள் சேஃப்டியாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தாங்கள் செய்வதை அறிந்து செயல்பட வேண்டும். இதுதான் நாங்கள் மீண்டும் மீண்டுமாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆகவே நாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், எல்லாம் இங்கே தான் பிள்ளைகளோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு நாம் நம்ம விட்டு வெளியில் போயிடக்கூடாது. இன்றைக்கி கையில் நம்முடைய அலைபேசி இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்குது. நிறைய மெசேஜஸ் ஃபால்ஸ் மெசேஜஸ். ஒரு வருத்தமான காரியமாக நான் பார்ப்பது என்னென்னா, யாரெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்களோ உடனே அதை 100 பேருக்கு நம்ம ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு வந்து சரியான மனசாக இருக்கவே முடியாது. படித்தவங்களும் அதை செய்கிறாங்க, படிக்காதவங்களும் அதை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா அது பயனுள்ளதாக இருக்குமா இருந்தால் அனுப்புங்க. அது அடுத்தவங்களை பயமுறுத்தும்னா தயவுசெய்து அனுப்பாதீங்க. அது ஒரு ஜோக் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னா ஓகே பரவாயில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ காரியங்கள் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க, எது உண்மை நமக்கு தெரியாது. எப்போயோ நடந்த சில காரியங்கள் எல்லாம் அவங்க போடுறாங்க, உடனே எல்லோரும் அதை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய கேள்விக்குரிய காரியமாக இருக்குது. இது நம்மளுடைய இலக்கு அல்ல. நீங்கள் யோசிக்கணும், அறிவுள்ள பிள்ளைகளாக நம்ம செயல்படணும். அறிவு தெளிவோடு நீங்கள் வெளிப்பாயிருங்கன்னு தான் ராயப்பரை நம்மளை கூப்பிடுறார். அதனால் அறிவு தெளிவோடுனா பிசாசு இன்றைக்கி அந்த சூழலில், இந்த அமைதியான ஒரு சூழல், வீட்டுக்குள்ளே நீங்கள் முடக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு வாய்ப்பு, நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு. நாம் நம்மளுடைய அருகில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, கணவனை மனைவியை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள, அயலாரை அன்பு செய்கிற ஒரு அடையாளமாய் நம்ம மாற, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம இந்த தொலைக்காட்சிகளோ அல்லது இந்த அலைபேசிகளோ நடக்குது, நம்முடைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதற்கு நம்ம செய்திகளை பாருங்கள், அங்கே விஷயங்கள் சொல்லுவாங்க. நமக்கு சொல்லப்படுகிற செய்தி நீ வீட்டில் அமைதியாகிரு, அவ்வளோதான். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த இறை வார்த்தையோடு நீங்கள் என்ன செய்யணும்னா, கலந்து உறவாடணும். அப்படி உறவாடுகிற போது பல நல்ல விடுதலைக்குரிய அடையாளங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் கூட பாருங்கள், நம்முடைய முதல் வாசகத்தில் பார்க்குறோம், எரேமியாவை கொல்ல சதி, அதுதான் தலைப்பு. நம்ம இதை பார்க்கும்போது நமக்கே மனசு யோசிக்கும் சில பேருக்கு, உலகத்தையே கொல்ல சதி நடக்கும்போது எரேமியாவை கொல்ல சதி நடந்தது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பாருங்கள், அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன், பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். ஆண்டவர் எல்லாருடைய சதி திட்டத்தையும் காட்டுவார், ஒரு நாள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். மறைவாக இருக்கிறது ஒன்றுமில்லை, வெளிப்படாது மறைந்து மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. அதனால தான் நம்ம காத்திருக்கணும்னு சொல்கிறோம், ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்ம இணைஞ்சு காத்திருக்கணும். நமக்கு இந்த தீமைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை இல்லை, மனித பலவீனம். ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார், நம்புகிறோம். பாருங்கள், அவருடைய அந்த வேதனையான அந்த காரியத்தை எல்லாம் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இது எரேமியாவினுடைய வெளிப்பாடும் இதில் அடங்கியிருக்கிறது, இயேசு ஆண்டவருடைய வெளிப்பாடும் இதில் அடங்கியிருக்கிறார். எரேமியா ஒரு இறைவாக்கினர், நேர்மையாக நின்னார் கடவுளுக்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய மகனா, நேர்மையாளரா, கடவுளுக்கு முன்னாடி ஒரு இறைவாக்கினராக நிற்கிறார். அப்போது இப்படிப்பட்ட நேர்மையாளர்களுக்கு என்ன முடிவு வரப்போகிறது? அதனால் நம்ம நினைக்கக்கூடாது நல்லவங்க எல்லாரையும் கடவுள் என்ன செய்வார், இந்த உலகத்தில் மேஜிக் மாதிரி காப்பாற்றிடுவார். இல்லை, உயிர் போனாலும் ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார், அதை தான் நம்ம நம்பியிருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் உயிரை காப்பாற்றுறது கடவுளுடைய வேலை இல்லை, ஆனால் உன் ஆத்மாவை காப்பாற்றுறது அவருடைய வேலை. என்றென்றைக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோடு. அப்படிதான் வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் அவரோடு இணைந்து ஆட்சி செலுத்தக்கூடிய அபிஷேகத்தை கடவுள் கொடுப்பார். அதற்காக நம்ம எல்லாரும் செத்து மடியணும், ஆண்டவருக்குள்ளே போகணும் அப்படி நான் சொல்லலை. ஆண்டவர் யார் யாருக்கு திட்டத்தை வச்சிருக்கிறாரோ, இயற்கையில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது கடவுளும் என்ன செய்கிறார், நம்மளோடு சேர்ந்து துன்பப்படுறார். இந்த துயரமான நேரத்தில் அவரும் போராடி கொண்டு தான் இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்வோம்னா, இந்த காரியத்தை எல்லாம் குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்காம நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் இருங்க. என்ன செய்யணுமோ அதை சரியாய் செய்தா போதும், ஆண்டவர் நமக்குரிய பங்கை கொடுப்பார். இதோ இந்த நாளில் பாருங்க, ஒரு கருத்தை நம்ம வலிமையா யோசிக்கணும், ஆழமா யோசிக்கணும். இன்னைக்கு யோவான் நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகம், அங்கே பார்த்தீங்கன்னாக்க கூட்டத்தில் சிலர் இந்த மாதிரி பேசுறாங்க, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் சிலர், வேறு சிலர் மெசியா இவரே என்றனர், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, கலீலியாவிலிருந்து மெசியா வருவாரா, தாவீதின் மரபில் பெத்லெஹேம்லேருந்து வருவாருன்னு சொல்லியிருக்குதே அப்படின்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஆதங்கமான பேச்சு. இது வந்து ஒரு நம்பிக்கை பேச்சு இல்லை, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு பிதற்றுகிற அல்லது புரணி பேசுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் பாருங்கள், பிடிக்க வராங்க, அவங்க பிடிக்கலை, இயேசுவை காவலர்கள் வந்து பிடிக்க முடியல. அவருடைய பேச்சு வல்லமையாக இருந்தது, அதை கேட்டு அவங்க மனசு மாறிட்டாங்க, அதுதான் உண்மை. அப்படிக்காமல் போயிட்டாங்க. அங்கே போகிற போது அங்கே ஒரு கூட்டம் இருக்குது, யார், பரிசேயர்கள், அந்த சதுசேயர்கள் தலைவர்கள் என்று சொல்லப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பார்க்குற, அவங்களுடைய அந்த செய்தியை தான் இப்போ நம்ம யோசிக்கிறோம். நம்ம இந்த கூட்டத்தில் நம்ம யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும், நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி கூட ஒரு காலையில் ஒரு இது வந்தது, என்னன்னாக்க, டு கில் த டைம் வி ஹவ் சென்ட் யூ அ பிக்சர் அப்படின்னு, டு கில் த டைம், அதாவது ரொம்ப டைம் போரிங்காக இருக்கும், அதுக்கு நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன விளையாட்டு. என்னென்னா, ஒரு கோழி உருவம் இருக்குது, அந்த கோழி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, நம்ம டப்புக்குன்னு தட்டணும், அதில் தட்டினோம்னா கோழி வந்து அந்த படத்துக்குள்ளே டக்குன்னு உட்காந்துருச்சுன்னா கரெக்டாக தட்டிட்டீங்கன்னாக்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இதெல்லாம் ஒரு கேம், இது வந்து நமக்கு விளையாட்டாக நீங்கள் கொடுக்கப்படுறது சின்ன சின்ன பிள்ளைகளுக்காக. இதுலேயும் இந்த மாதிரி தான், இந்த படத்துக்குள்ளே எப்படி அந்த கோழியை ஃபிட் பண்ணாக்க நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ, அதே போல் இந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் உங்களை ஃபிட் பண்ணுனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுதான் நமக்கு நம்ம எந்த கேரக்டரில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்கள், அதில் வரக்கூடிய 48வது இறைவசனத்தை பாருங்கள், தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா, அவனை யாராவது நம்ப முடியும், நம்புவோர் யாராவது இருப்பான். அப்படின்னா இவனை நம்பிக்கைக்குரியவன் இவன் இல்லை, இவன் நம்ப தகுந்தவன் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பிடக்கூடிய மனநிலையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. 49வது இறைவசனம் சொல்லுது பாருங்கள், இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அப்போ அந்த மக்களுக்கு வந்து திருச்சட்டம் தெரியாது, அவங்க சபிக்கப்பட்டவங்க. அப்போ பாருங்கள், மக்கள் மீது இயேசுவை முதல்ல அவங்க நம்பிக்கைக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, தீர்ப்பிட்டுட்டாங்க. இப்போ மக்களை தீர்ப்பிடுறாங்க, இவன் சபிக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் அப்படின்னு மக்களை தீர்ப்பிடுறாங்க. மூன்றாவது காரியம் பாருங்கள், 52வது இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து வாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். நிக்கோதேம் வந்து பேசுகிறாரு, அந்த நிக்கோதேமுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன கலிலேனா, நீ யூதம்ப்பா, பரிசேயனேனு அப்படின்னு சொல்லிட்டு, கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை. ஒரு முடிவுக்கு வராங்க, நீ தீர்ப்பிடுறாங்க, கலிலேயாவிலிருந்து நல்லதே வர முடியாது. பாருங்கள், இப்போ மூன்று கேட்டகரி இருக்குது. இப்போ இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே அவங்க வந்து தங்களை யாருன்னு வெளிப்படுத்துகிறாங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத பாத்திரமா, தீர்ப்பிடுகிற பாத்திரமா. நம்ம நிறைய நேரம் மற்றவங்களை என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்படி தான் தீர்ப்பிடுவோம், யூ ஆர் யூஸ்லெஸ், நீ ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டே, என் பையன் இப்படி தான். சில வீடுகளுக்கு போகும்போது மனசே கஷ்டமாக இருக்கும் பாருங்கள், பிள்ளைகளை ஒரு பிள்ளையை உயர்த்துறதா நினச்சிக்கிட்டு இன்னொரு பிள்ளையை தாழ்த்துவாங்க பாருங்களேன். இது சும்மா வெள்ளந்தியாக இருக்கும், இது ஒன்றும் தெரியாது, இது சும்மா சோறை போட்டால் சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லும்போது, அந்த குழந்தைகளுடைய நிலையிலேருந்து நான் யோசிப்பேன், அந்த சூழலை மறுக்கவும் முடியாது, அந்த சூழலில் என்ன செய்கிறதுன்னு தெரியாது, பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்டாப்னு சொல்ல முடியாது. அப்போது நாங்கள் கண்ணை கண்ணை காட்டுவேன், நான் கண்களை அடைய சைகை காட்டி தான் நிப்பாட்ட சொல்லுவேன், அப்படி சொல்லக்கூடாதுன்னு. அப்போ அந்த குழந்தைகளுடைய இதயத்தில் அது ஈட்டியாய் பாய்ந்து கொண்டிருக்கும், அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம். அதனால தான் நீங்கள் தீர்ப்பிடக்கூடிய நிலையில் இருந்து இருக்கிறீங்கிறதே தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நிறைய நேரம் தீர்ப்பிடுறோம், நம்ம பிள்ளைகளே நமக்கு தெரியாமலே நம்ம தீர்ப்பிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு, நம்ம சரியாக தான் பேசுகிறோம்னு நினைத்து கொண்டு திருப்பிட்டு கொண்டு இருப்போம். அதனால் இந்த மனநிலையிலேருந்து நம்ம வெளியில் வரணும். யாக்கோபு 4:12 சொல்லுது பாருங்கள், யார் ஒருத்தர் தீர்ப்பிடுறதுக்கு உள்ள இருக்கிறார் அப்படின்னா, திருச்சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பளிப்பவரும் ஒருவரே. நாம் யாருங்க தீர்ப்பளிக்கிறதுக்கு? அதனால தான் தப்பு செய்கிறாங்களா அவங்களுடைய தவறை வந்து இது தவறுன்னு நீங்கள் சுட்டி காட்டலாம். தீர்ப்பளிக்கக்கூடாது, தீர்ப்பளிப்பது வேறு, தவறை சுட்டி காட்டுவது என்பது வேறு. திருச்சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பளிப்பவரும் ஒருவரே, அவரே மீட்கவும் அழிக்கவும் வல்லவர். அவரே மீட்கவும் அழிக்கவும் வல்லவர், அவர் தான் உருவாக்குறாரு, அவர் தான் நமக்கு நிறைவை கொடுக்குறாரு, அவர் முடிவை கொடுக்குறவரும் அவர் தான். அவ்வாறு இருக்க உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார் பார்த்தீங்களா? அவ்வாறு இருக்க உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்கிறதுக்கு உங்களை நியமித்தது யார் என்று கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. அதனால் நம்ம தீர்ப்பளிக்கக்கூடாது. அதனால் ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர்னு சொல்லுவாங்க, அந்த கேரக்டர் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். யூ ஆர் யூஸ்லெஸ், யூ ஆர் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணத்தை மாற்றுவது கஷ்டமாக போயிடும். அப்போ யாரிடம் கேட்டு அறிவது? இப்போ நான் எப்படி இருக்கேங்கிறத நீங்கள் யார்கிட்ட கேட்டு அறிய முடியும்? பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சிங்கன்னா வார்த்தை உங்களுக்கு சொல்லும் நீங்கள் யாராக இருக்கிறீங்க அப்படின்னு. யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 3:21 இறைவசனம், அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால். அப்போது உன்னை குற்றவாளின்னு எது தீர்ப்பளிக்கும்? நீ இப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறத உனக்கு யார் சொல்லி தருவான்னா, உன் மனச்சான்று சொல்லி கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மனச்சான்று உன்னை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத உண்மையாக நீ உட்காந்து கேட்கணும். நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். உங்கள் மனச்சான்று நீங்கள் குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு தீர்ப்பளிச்சிருந்தால், நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நிற்க முடியும். அப்போ நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, மனச்சான்றை கேட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். அதனால் இந்த தபஸ் காலத்தில், இந்த திறப்பான நாட்கள், 2 தளங்களில் நம்ம ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு புறம் ஆண்டவருக்காக தனித்திருப்பது ஆண்டவரோடு, இன்னொரு புறம் இந்த வியாதி கொள்ளை நோயிலிருந்து நம்ம தனித்து இருக்கிறோம். இரண்டுக்கும் மத்தியில் நீ ஆண்டவரோடு இருக்கிறாயா? இந்த சிந்தனை பொருளோடு நம்ம இந்த திருப்பலிக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பளிக்கிற அந்த ஒரு எண்ணத்தை எடுத்துவிட்டு இரக்கத்தின் கடவுளாக வெளிப்பட இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை பாடல்.
உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா, பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை பூவப்புடன் ஏற்பாயேன் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது,
தூயவர் தூயவர் தூயவர், மூ உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் உமது மகிமையால் இருந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அது திருமணன்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற திரு அவை ஆண்டவரே இந்த நம்பிக்கை வாழ்க்கையிலே புதிய ஒரு பலனை அடையும்படியாக, இந்த துன்பகரமான நேரத்திலே நாங்கள் நம்பிய கடவுள் எங்களுக்கு உதவி செய்யாமல் போய்விடுவாரோ என்று இதோ நம்பிக்கை நிலைகுலைந்து கிடக்கிற இந்த நேரத்திலெல்லாம் தேவரீர் எங்கள் மீது இரக்கமாயிருந்து உம்முடைய திரு அவையை குடும்பங்களை நீர் பேணி காம்பீராக. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் தேவரீர் கனிவுடன் கண்ணோக்கும்படியாய் மன்றாடுகிறோம். உயிர்த்தெல்லாம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக வழியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஜெபிப்போம்.
விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமென்.
என் வாழ்வில் இயேசுவே என்னாளும் இங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும்.